இடத்தை தீனம் ஞானி சகல
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நீங்கள் காலையில் துயிலெழுந்து வானொலி பெட்டிக்கருகில் உட்கார்ந்து ஆவலோடு வேத வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 107:6.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 தெசலோனிக்கேயர் 2:1 முதல் சிந்திக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை படிக்கும் பொழுது 4:13 முதல் கிறிஸ்து திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் ரகசிய வருகை குறித்து சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாளை குறித்தும் மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் கிறிஸ்து தமது மகிமையோடு பூமிக்கு திரும்ப வருவதை குறித்தும் சிந்தித்தோம். இந்த 2 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே மகா உபத்திரவ காலத்தை குறித்து முக்கியமாக பவுல் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்த அருமையான சத்தியமும் இங்கே உண்டு. வாசிக்கிறேன் 2 தெசலோனிக்கேயர் 2:1. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவது, இது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் ரகசியத்தை குறித்து கூறுகிறது. இயேசு திருச்சபையை எடுத்துக் கொள்ளும்படி வரும்பொழுது அங்கே நியாய தீர்ப்பை நாம் பார்க்கிறதில்லை. 2 தெசலோனிக்கேயர் 2:2 பாருங்கள். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த வசனத்திலே கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிருக்கிறது என்று கூறப்படுவதற்கு பதிலாக கர்த்தருடைய நாள் சமீபமாக இருப்பதாக சொல்லப்பட்டால் அது மிக சரியாயிருக்கும். கர்த்தருடைய நாள் திருச்சபை குறித்து எதுவும் பேசுகிறதில்லை. ஏனென்றால் கிறிஸ்து நடுவானில் வந்து விசுவாசிகளை எடுத்துக்கொண்ட பின்னர் கிருபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாள் ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய நாள் என்பது பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடி சொல்லப்படும் ஒரு சத்தியமாயிருக்கிறது. ஆனால் இயேசுவின் ரகசிய வருகை பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்படவில்லை. கர்த்தருடைய நாள் இரவிலே ஆரம்பமாகிறது. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும்பொழுது அது இரவல்ல, ஆனால் அது இருளாயிருக்கும் என்கிறார். அது நியாய தீர்ப்பின் காலம். எந்த ஒரு எபிரேய நாளும் இரவிலே துவங்குகிறது போல அதுவும் துவங்குகிறதா இருக்கிறது. ஆதியாகமம் 1:5 நாம் பார்ப்போம் என்றால், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1 ஆயிற்று என்று வாசிக்கிறோம். கவுனிங்கள், வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபம் என்று அந்த வசனத்திலே சொல்கிறார். இது என்ன புரிகிறதா? தெசலோனிக்கே மக்கள் மத்தியிலே பவுல் எழுதிய கடிதம் என்று வேறு ஒரு கடிதத்தையோ அல்லது வாய்ப்பிறப்பான செய்திகளோ கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா காலகட்டங்களிலேயும் தங்களை மிக பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொண்டு தங்களுக்கு நேரடியான சில வெளிப்பாடுகள் இருப்பதாக சொல்லும் மக்கள் வாழத்தான் செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. சொப்பனத்தின் வாயிலாக, தரிசனத்தின் வாயிலாக, சிறப்பு வெளிப்பாடுகளின் வாயிலாக தாங்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, தொலைபேசியிலே ஒருவரிடத்திலிருந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கேட்டு அறிவது எளிதானது. ஆனால் முறையாக பள்ளிக்கு செல்வதோ வேதத்தை முறையாக படிப்பதோ கடினமானது. தெசலோனிக்கே மக்கள் மத்தியிலே பவுல் சொல்லாத ஒரு காரியத்தை அந்த கடிதமோ அல்லது பேச்சு வழக்கோ அறிவிக்கிறதாய் எண்ணினார்கள். ஒரு நிருபம் அவர்களுக்குள்ளே பயன்படுத்தப்பட்டதா அல்லது ஒரு நிருபத்தை அவர்கள் பார்த்ததாக கூறினார்களோ தெரியவில்லை. ஆனால் அது பவுல் தீமோத்தேயு சீலா இவர்களிடத்திலிருந்து வந்த கடிதமாகவே மக்களிடத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாயிற்று என்ற அந்த செய்தி தெசலோனிக்கே விசுவாசிகளின் மத்தியிலே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியது. ஏன் அவர்களுக்கு அது பிரச்சனையாக இருந்தது? அவர்கள் ஏற்கனவே உபத்திரவங்களை அனுபவித்து வந்தார்கள். இவ்வாறு உபத்திரவங்களை அனுபவித்தபடியினாலே மகா உபத்திரவ காலம் வந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாள் என்பது மகா உபத்திரவ காலம் தொடங்கி 1000 வருட அரசாட்சி முடிவு வரை கர்த்தருடைய நாள் என்றே அழைக்கப்படுகிறது. அது நியாய தீர்ப்போடு ஆரம்பமாகிறது. யோவேல் தனது தீர்க்க தரிசன புத்தகத்திலே 2 அதிகாரத்திலே இந்த கர்த்தருடைய நாளை குறித்து எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாய் பேதுரு யோவேல் எழுதிய அந்த தரிசனத்தை பெந்தேகோஸ்தே நாள் என்று மக்களுக்கு கூறினார். பேதுரு பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் நாள் ஒன்று வரும், அன்று தூய ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்பதை அறிந்திருந்தார்கள். அது கர்த்தருடைய நாள் என்றே அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:20 கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இருளாகவும் மாறும் என்று கூறியிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காரியம் பெந்தேகோஸ்தே நாளன்று நடைபெறவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது நில நடுக்கம் வந்திருக்கிறது, இருள் வந்திருக்கிறது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளன்று அப்படிப்பட்ட எதுவும் நடைபெறவில்லை. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டானது. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல சத்தம் கேட்டது. பேதர் என்ன சொல்கிறார்? பெந்தேகோஸ்தே நாளும் கர்த்தர் கூறியிருக்கிற கர்த்தருடைய நாளுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றுதான் கூறியிருக்கிறார். இவர்கள் குடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். யோவேலின் தீர்க்க தரிசனத்தினாலே பாரம்பரிய யூதர்கள் நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது தேவன் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது நிறைவேறும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளன்று எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. கர்த்தருடைய நாள் இனி வருகிறதா இருக்கிறது. பேதுருவும் தனது நிருபத்திலே கர்த்தருடைய நாளை குறித்து எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று கூறியிருக்கிறார். ஒன்று தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தை நாம் பார்த்தபொழுது திருச்சபையை பொறுத்த மட்டிலும் அவர் திருடனை போல வருகிறதில்லை என்று சிந்தித்தோம். சபையானது விழிப்போடு அவருக்காக காத்திருக்க வேண்டும். நித்திரையாக இருந்தவர்களுக்குத்தான் அவர் இரவிலே திருடனை போல வருவார். பேதர் என்ன சொல்கிறார் கவனியுங்கள், 2 பேதுரு 3:10, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போவோம், பூதங்கள் வெந்து உருகி போவோம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போவோம். கவனியுங்கள், இந்த காரியங்களும் பெந்தேகோஸ்தே நாளன்று நடைபெறவில்லை. கர்த்தருடைய நாளுக்கும் திருச்சபைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நமக்கு காட்டும் ஒரு வசனம்தான் இது. மற்றும் ஒரு வசனத்தை காட்டுகிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 6:17, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும்? எனவே கர்த்தருடைய நாள் திருச்சபை எதிர்பார்க்கும் நாள் அல்ல. திருச்சபை கோபாக்கினையை எதிர்பார்க்கவில்லை, ஒரு நபரை, அதாவது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அவரோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:3, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கவனித்தீர்களா? எந்த விதத்திலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாம் ஏமாற்றப்படாதவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் என்பதை கவனமாய் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் வராது. எந்த நாள்? அதுதான் கர்த்தருடைய நாள். இது இயேசுவின் ரகசிய வருகை அல்ல. 2 முக்கியமான காரியங்கள் நடைபெறும் முன் கர்த்தருடைய நாள் வெளிப்பட போவதில்லை. முதலாவதாக விசுவாச துரோகம் நடைபெற வேண்டும். இரண்டாவதாக கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாக வேண்டும். இவை இரண்டிற்கும் பின்னர் தான் கர்த்தருடைய நாள் இருக்கும். இந்த இரண்டு காரியங்களிலே எதுவும் இன்னமும் நடைபெறவில்லை. முதலாவதாக விசுவாச துரோகம் நடைபெறும். விசுவாச துரோகம் என்று சொல்லும் பொழுது சிலர் வேத புரட்டை குறித்து சொல்வார்கள். ஆனால் இந்த வார்த்தையை கவனமாய் படிப்போம் என்றால் உண்மையான அர்த்தத்தை கவனமாய் புரிந்து கொள்ளலாம். விசுவாச துரோகம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் பொருள் விலகி போகுதல் அல்லது தூரமாய் போய்விடுதல். அந்த மூல வார்த்தையின் பொருள் என்னவென்றால் கடந்து செல்லுதல், ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து விலகி போகுதல். பவுல் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய நாள் வரும் முன்னதாக விலகி போகுதல், எடுக்கப்பட்டு போகுதல் வரும். இரண்டு விதமான எடுக்கப்படுதல் நடைபெறப் போகிறது. முதலாவதாக உலகத்திலே காணப்படும் சபையாகிய சங்கங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடும். மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகையின் சமயத்திலே பூரணமாக சத்தியத்தை விட்டு விலகிச் செல்லக்கூடிய சூழ்நிலை காணப்படும். இது திருச்சபை பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பின்னரே நடைபெறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து கூறியிருக்கிறார். லூக்கா 18:8 சொல்லும் பொழுது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த கேள்விக்கான விடை மிக தெளிவாக அவர் வரும்பொழுது விசுவாசத்தை அவர் காணப்போவதில்லை என்பதையே குறிக்கிறது. இரண்டு காரணங்களினாலே பூரணமாய் விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போன நிலைமை காணப்படும். முதலாவதாக வெளிப்படையாக காணப்படுகிற சபை எனும் சங்கம் விசுவாசத்தை விட்டு வழுவி போய்விடும். மட்டுமல்ல, மற்றொரு விலகி போகுதல், எடுக்கப்பட்டு போகுதல் நடைபெற்றிருக்கும். அதுதான் உண்மையான சபையாகிய உலகளவிலான விசுவாசிகள் பூமியை விட்டு எடுக்கப்பட்டிருப்பார்கள். உண்மையான விசுவாசிகள் பூமியை விட்டு எடுக்கப்பட்ட பின்னர் வெளிப்படையாக காணப்படுகிற சபை விசுவாசத்தை விட்டு பூரணமாய் வழி விலகி போய்விடும். எனவே இந்த இரண்டும் நடைபெறும் முன்னதாக கர்த்தருடைய நாள் வர முடியாது. மகா உபத்திரவ காலம் ஆரம்பமாக முடியாது. சபை எடுத்துக்கொள்ளப்பட போவதை குறித்த விவரங்களை பவுல் இங்கே சொல்லவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இதை குறித்து அவர் தனது முதலாவது நிருபத்திலே எழுதிவிட்டார். ஒருமுறை கூட அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? வாசிக்கிறேன், 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதுதான் ரகசிய வருகை அல்லது சபை எடுத்துக் கொள்ளப்படுதல். பின்னர் உலகத்தில் காணப்படும் சபை விசுவாசத்தை விட்டு பூரணமாய் வழிவிலகி போய்விடும். இதைத்தான் மகாவேசி என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17 கூறுகிறது. லவோதிக்கா திருச்சபை வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 7 சபை, அதன் நிலைமை மிக பரிதாபமானதாய் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேதான் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் மேலும் சபைகள் கேடான நிலைமைக்கு செல்லும். பூரணமாய் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும். பூலோக மக்களின் கண்ணோட்டத்திலே விசுவாசிகள் இங்கிருந்து கடந்து செல்கிறார்கள். பரலோகத்தின் கண்ணோட்டத்திலே அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். உலகத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் உலகம், ஐயோ அவர்கள் போய்விட்டார்களே, இவர்கள் போய்விட்டார்களே, அவர்களை காணவில்லையே, இவர்களை காணவில்லையே என்பதை கண்டுகொள்ளும். இவ்வாறு விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது உலகம் களி கூறும். அவர்களுக்கு அது ஒரு துக்கமான நாளாய் ஆரம்பமாகிறது என்பதை அவர்கள் அறியாதிருப்பார்கள். 1000 அரசாட்சிக்குள் கடந்து செல்வதாக எண்ணுவார்கள். உண்மையாகவே மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து செல்வதை உணரார்கள். உலகம் இதுவரை பார்த்திராத கடுமையான நாட்கள் அப்பொழுது உண்டாயிருக்கும். சில ரயில் நிலையங்களிலோ விமான தளங்களிலோ சில குடும்பங்கள் வழி அனுப்ப வருகிறதையும் கடந்து செல்கிறதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து ஏதோ ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் சில குடும்பங்களிலே அத்தனை மகிழ்ச்சி காண முடியாது. ரயிலோ ஆகாய விமானமோ வரும் நேரம்தான் அதற்கு காரணம் வெளிப்படும். குடும்பத் தலைவன் பெட்டி படுக்கையோடு புறப்பட்டு கடந்து செல்லும் பொழுது மனைவி துக்கத்தோடு, சில வேளைகளிலே கண்ணீரோடு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வீடு திரும்புவதை பார்க்கலாம். விசுவாசிகள் உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுதும் இப்படிப்பட்ட காட்சிகள் தான் காணப்படும். விசுவாசிகள் எடுக்கப்படும் பொழுது சிலர் மகிழ்ச்சி அடைவார்கள், சிலர் அப்பொழுதுதான் உண்மையை உணர துவங்குவார்கள். தாங்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்னதாக நடைபெற வேண்டிய இரண்டாவது காரியம், கேட்டின் மகனாகிய பாவ மனிதன் வெளிப்பட வேண்டும். அவன் வெளிப்படும் பொழுது மகா உபத்திரவ காலம் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. இங்கே அவன் பாவ மனிதன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். யோவான் அந்தி கிறிஸ்து என்று கூறுகிறார். அந்தி கிறிஸ்துவை பொறுத்தமட்டிலேயும் வேத புத்தகத்திலே சுமார் 30 வித்தியாசமான பெயரிலே அழைக்கப்பட்டிருக்கிறான். அவனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பல பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அவன் சாத்தானுடைய மனிதனாய் இந்த உலகத்திலே தோன்ற இருக்கிறான். ரோம சாம்ராஜ்யம் மீண்டும் எழும்பும். அதன் ஆளுநராக அவன் உட்கார்வான். உலகத்தை அவன் ஏமாற்றப் போகிறான். இந்த காலகட்டத்திலேயே அவன் உலகத்திலே இருக்கிறான். மகா உபத்திரவ காலம் வரும்பொழுதுதான் அவன் வெளிப்படுவான். 2 தெசலோனிக்கேயர் 2:4, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அவன் தன்னை குறித்து சொல்கிற ஒரு காரியம், தானே தேவன் என்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 13 கடலில் இருந்து எழும்பும் மிருகமாக அவன் கூறப்பட்டிருக்கிறான். மேற்கு ஐரோப்பா முழுவதையும் உண்டாக்கி தன்னை ஒரு கடவுள் போல காண்பிப்பான். உலகத்தில் பலர் அவர்தான் கிறிஸ்து என்று எண்ணுவார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு பொய். 2 தெசலோனிக்கேயர் 2:5 பாருங்கள், நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்த காரியங்களை குறித்து கூட இளம் விசுவாசிகளுக்கு பவுல் ஏற்கனவே எழுதியிருக்கிறார். புதிய விசுவாசிகளுக்கு இந்த காரியங்களை எல்லாம் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் பவுல் மிக தெளிவாக இந்த புதிய திருச்சபைக்கும் இயேசுவின் வருகையை குறித்தும் கர்த்தருடைய நாளை குறித்தும் அறிவித்திருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலே இருந்தபொழுது நான் இதை குறித்து உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா என்று நினைப்பூட்டுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய நாளை குறித்தும் விசுவாசிகள், அதாவது உலக அளவிலான உண்மையான சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்தும், அதற்கு பின் வரப்போகும் மகா உபத்திரவ நாளை குறித்தும், கர்த்தருடைய நாளை குறித்தும் மிக தெளிவாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதனாலே என்ன பயன்? முதலாவதாக, விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்படும் ரகசிய வருகையிலே கர்த்தர் நம்மையும் சேர்த்துக் கொள்ளும்படியாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விழிப்புணர்வு உள்ளவர்களாக, அநேகர் தேவனை அறிந்து கொள்ளவும் சுவிசேஷத்தை விசுவாசிக்கவும் தக்கதாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை துரிதமாய் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது நாம் ஆயத்தமாக வேண்டும். 2வதாக மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். 3வதாக இந்த சத்தியங்களை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்களுக்கு இந்த நிருபங்களை விளக்கி காண்பித்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்ய ஒரு தீர்மானம் செய்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறவர்களே, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய வருகையை குறித்தும் மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் கேட்டின் மகனை குறித்தும் எங்களுக்கு நினைவுபடுத்தின சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்கு முன்பாக தொடர்ந்து இன்னமும் எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் குடும்பங்களிலே உம்மை அறியாதவர்கள், சத்தியத்தை விசுவாசியாதவர்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வருவதற்காக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்யக்கூடிய ஞானத்தை, தெளிந்த புத்தியை கர்த்தர் எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தங்கள் குடும்பங்கள் கர்த்தரண்டை வர பிரயாசப்படுகிற அருமையான வாலிபர்களுக்காக, சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக நாங்களும் ஒருமனப்பட்ட இருதயத்தோட சேர்ந்து ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சை நிறைவேறத்தக்கதாக அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவாதி தேவனை அறிந்து கொள்ளவும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வருகை மிக சமீபம் என்பதை உணர்ந்து இரவு பகல் பாராமல் உமக்காக தீவிரமாய் உழைக்கிற ஒவ்வொரு அன்பின் உள்ளங்களுக்காகவும் உண்மையும் உத்தமமான ஊழியர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாசங்கள் விருதாவாய் போகாதபடி அவர்கள் மூலமாக அநேகருடைய பெயர்களை நீர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வானொலி வாயிலாகவோ, தொலைக்காட்சி வாயிலாகவோ, இணையதளத்தின் வாயிலாகவோ எப்படி கேட்டுக் கொண்டிருந்தாலும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும், குடும்பத்தின் அங்கத்தினர் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று நாங்களும் வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஏசாயா 57:18.